அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல.
The important thing was Israel itself as a witness for Christ.
அங்கே உள்ள முக்கியமான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் முழுவதுமாகவே கிறிஸ்து தேவனுக்கென்று சாட்சியாக இருக்க வேண்டும்.
But when you come to the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது,
there is a lot of emphasis on the home.
ஒரு குடும்பத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
In fact, it says there that if a man cannot take care of his own home, he should not be allowed to be an elder in a church.
சொல்லப்போனால், ஒரு குடும்பத்தை சரியாக நடத்த அறியாத ஒரு நபர் ஒரு சபையை எப்படி விசாரிக்க முடியும், ஒரு சபைக்கு மூப்பராக இருக்கக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம்.
You don't find it like that in the Old Testament.
ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி நாம் பார்ப்பதில்லை.
See 1 Timothy chapter 3.
1 தீமோத்தேயு 3 அதிகாரம்.
One of the qualifications for an elder.
ஒரு மூப்பனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகளில் ஒன்று என்னவென்றால்,
he must be able to, verse 4, manage his own household well.
தன்னுடைய சொந்த குடும்பத்தை, 4 வசனம், 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 4 வசனம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும்.
Keeping his children under control with all dignity.
தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும்.
And the reason given is this.
அதற்கு கொடுக்கப்பட்ட காரணம் இதுதான்.
If a man does not know how to manage his own household, how will he take care of the church of God?
ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்?
That means if he cannot control 3-4 children at home, how will he control 100 people in the church?
குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3-4 பிள்ளைகளையே கட்டுப்படுத்த தெரியாவிட்டால் 100 பேர் கொண்ட சபையை எப்படி கட்டுப்படுத்த முடியும்?
If a man cannot control and discipline his children when they are living in his home, he is not fit to be an elder.
தன்னுடைய பிள்ளைகள் வீட்டிலே வளரும் பொழுது அவர்களை ஒழுங்காக ஒழுக்கத்திலே வளர்க்காவிட்டால் அவர் மூப்பராக இருக்க தகுதி இல்லை.
But in the Old Testament we read that we don't know much about Moses' home life.
மோசேயினுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நாம் அதிகமாய் அறிவதில்லை.
We know that he and his wife had a fight over the circumcision of their child in Exodus chapter 4.
யாத்ராகம் 4 அதிகாரத்திலே மோசேக்கும் தன்னுடைய மனைவிக்கும் இடையே தங்களுடைய பிள்ளையை விருத்த சேதனம் பண்ணுகிற விஷயத்திலே அவர்களுக்கு பிரச்சனை வந்தது என்று வாசிக்கிறோம்.
So Moses was not really the head of his home to say my child must be circumcised.
என்னுடைய குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசே தன்னுடைய வீட்டிலே தலைவனாக இல்லை.
Only when you read in Exodus God almost killed him, then his wife said okay we'll circumcise the child.
கிட்டத்தட்ட தேவன் கொலை செய்யக்கூடிய தருணத்திலே வந்தபொழுது தான் சரி நம்முடைய குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்வோம் என்று மோசே சொல்கிறார்.
But that didn't disqualify him from being a leader.
ஆனால் அவர் தலைவராக இருப்பதற்கு இந்த காரியம் அதற்கு குறுக்காக வரவில்லை.
And it didn't matter how people lived in their home.
ஜனங்கள் தங்களுடைய குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது அப்பொழுது ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை.
Many of them had many wives. Even David, the man after God's own heart, had many wives.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகருக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். ஈவன் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்ற பெயர் பெற்ற தாவீதுக்கும் கூட பல மனைவிகள் இருந்தார்கள்.
But when it comes to the New Testament, the home is very important.
ஆனால் புதிய உடன்படிக்கை காலத்திலே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு அலகு.
So we can say the church is built on top of the home.
ஒரு குடும்பத்தின் மேல் தான் சபை கட்டப்படுகிறது என்று நாம் சொல்லலாம்.
You may say what can I do for the building of the local church?
ஸ்தல சபை கட்டுவதற்கு நான் என்ன பங்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம்.
It's not just preaching that builds the local church.
வெறும் பிரசங்கம் மட்டும் ஒரு ஸ்தல சபையை கட்டி எழுப்புவது அல்ல.
The local church is built by your building your home in a godly way.
உங்களுடைய குடும்பத்தை தேவ பக்தி உள்ள விதத்திலே கட்டி எழுப்புவதன் மூலமாகத்தான் ஸ்தல சபை கட்டப்படுகிறது.
If you want to build a local church, the best thing for you to do is to build your home in a good way.
உங்கள் ஸ்தல சபையை கட்டுவதிலே உங்களுக்கு பங்கு வேண்டுமா? அதை செய்வதற்கு சிறந்த வழி உங்கள் சொந்த குடும்பத்தை நீங்கள் தேவ பக்தி உள்ள வழியிலே கட்டி எழுப்புங்கள்.
You may never stand on the pulpit and preach.
ஒரு காலம் நீங்கள் பிரசங்க மேடையிலிருந்து பிரசங்கம் பண்ணாமல் இருக்கலாம்.
But if you build your home in a godly way,
ஆனால் உங்களுடைய குடும்பத்தை தேவ பக்தியுள்ள விதத்திலே கட்டி எழுப்பீர்களானால்,
that is the greatest contribution you can make for building the church.
ஒரு சபையை கட்டுவதற்கு நீங்கள் வகிக்கக்கூடிய பெரிய பங்கு அதுதான்.
You bring up your children in a godly way.
உங்களுடைய பிள்ளைகளை தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாய் வளருங்கள்.
That is the greatest thing you can do to build the local church.
ஒரு தல சபையை கட்டுவதற்கு நீங்கள் வைக்கக்கூடிய பெரிய பொறுப்பு அதுதான்.
Only less than 1% of God's people are called to remain single.
ஒரு சதவீதத்தின் குறைவான தேவ மக்களே திருமணம் ஆகாமல் தனியாக இருப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்.
Not even 1% nowadays, maybe 1 in 1,000.
இன்றைக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை, ஆயிரத்திலே ஒருவர் தான் அப்படி அழைப்பு பெறுகிறார்.
So 99% and more of God's people are married people.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளிலே 99% அதிகமானவர்கள் திருமணமானவர்களாக இருக்கிறார்கள்.
And all 99% of them can build a church by building their home.
அந்த 99% அனைவருமே தங்களுடைய குடும்பத்தை கட்டுவதன் மூலமாக ஸ்தல சபையை கட்ட முடியும்.
And by building the home means making an atmosphere in the home which is heavenly and Christ like.
ஒரு குடும்பத்தை கட்டுவது என்றால் அந்த குடும்பத்திலே பரலோகத்தினுடைய குடும்பம் போல அந்த சூழலை கிறிஸ்து ஒப்பிட்டு வளர்க்க வேண்டும்.
Where Jesus Christ is Lord of the home.
அந்த குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவே தலைவராக இருக்க வேண்டும்.
It's not a question of reading the Bible and praying every day.
தினமும் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது என்கிற கேள்வி அல்ல.
There are a lot of homes where they read the Bible and pray every day.
அநேக குடும்பங்களிலே ஒழுங்காக வேதம் வாசித்து ஒழுங்காக குடும்ப ஜெபம் செய்கிறார்கள்.
Jesus Christ is not Lord in their home.
ஆனாலும் அவருடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து தலைவராக இல்லை.
The husband and wife are fighting.
கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
Children grow up in worldly ways.
பிள்ளைகள் உலக பிரகாரமாக வளர்கிறார்கள்.
But they read the Bible and pray.
ஆனாலும் வேத வாசிப்புக்கும் ஜெபத்துக்கும் குறைவில்லை.
So reading the Bible and praying is good.
வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் நல்லதுதான்.
But I don't make a law about that.
ஆகவே அதிலே நான் ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை.
Because if we make a law about that, a lot of people get into condemnation saying, oh, I didn't read the Bible and pray with my family today.
வேதம் வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஒரு பிரமாணமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆகில் அநேகர் ஒரு குற்றமான சாட்சியுடையவர்களாய் ஐயோ இன்றைக்கு நான் ஜெபிக்கவில்லையே வேதம் வாசிக்கவில்லையே என்று உணர்வார்கள்.
The Bible doesn't say we have to do that.
நாம் அதை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுவதில்லை.
What the Bible says is we must teach our children the instruction of the Lord.
தேவனுடைய காரியங்களை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு புத்தி சொல்கிறது.
How you do it is up to you.
அதை எப்படி நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்த காரியம்.
Whether you do it twice a day or once a week is up to you.
ஒரு நாளைக்கு மூன்று முறை எப்படி செய்ய போகிறீர்களா அல்லது வாரத்துக்கு ஒரு முறை செய்ய போகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்த காரியம்.
But we must teach our children the instruction of the Lord.
ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை பற்றிய காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
And we must discipline them to walk in the ways of the Lord.
தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு அவர்களை நாம் சிட்சிக்க வேண்டும்.
And for that the first step is to make sure the husband and wife are one.
அதற்கு முதல் படி என்னவென்றால் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும்.
Now you know if both husband and wife are spiritual then it's very easy.
கணவனும் மனைவியும் இருவருமே ஆவிக்குருளாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருப்பது மிகவும் சுலபம்.
So I don't want to talk about an ideal marriage where both husband and wife are spiritual.
ஆகவே கணவனும் மனைவியும் ஆவிக்குரியவர்களாக இருந்து இணைக்கப்படக்கூடிய ஒரு மேலான ஒரு திருமண வாழ்க்கை குறித்து நான் பேசவில்லை.
Because if I speak about that, most of you will say that doesn't apply in my case.
நான் பேச ஆரம்பித்தால் உங்களில் அநேகர் சொல்லுவீர்கள் என்னுடைய காரியம் அப்படி இல்லை என்று சொல்லுவீர்கள்.
Oh, you are talking about the ideal case where some good brother married a good sister.
ஒரு நல்ல சகோதரன் நல்ல சகோதரி திருமணம் செய்ததானே ஒரு பூர்ணமான ஒரு குடும்பத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்னுடைய குடும்பம் அப்படி இல்லை என்று சொல்வீர்கள்.
We hope that will be true in the next generation in our churches.
நம்முடைய சபைகளிலே வரக்கூடிய தலைமுறையிலாவது அப்படிப்பட்ட குடும்பங்கள் உண்டாக வேண்டும் என்று நம்பிக்கையா இருக்கிறோம்.
Our children will marry God fearing people.
நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்வார்கள் என்று நம்புகிறோம்.
But many of us our marriages were not in that way.
ஆனால் நம்மிலே அநேகருக்கு அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையவில்லை.
Many have come to the church, they're already married.
நீங்கள் சபைக்கு வரும்பொழுது வருவதற்கு முன்பதாகவே திருமணமாகி விட்டது உங்களுக்கு.
And it's possible that your wife is not spiritually minded.
உங்களுடைய மனைவி ஆவிக்குரிய சிந்தையை கொண்டிராமல் இருப்பதற்கும் ஒரு சாத்தியம் உண்டு.
She may be born again, but she's not wholehearted.
ஒருவேளை மனைவி மனமந்திரம் இருக்கலாம், மறுபடியும் பிறந்திருக்கலாம், ஆனாலும் முழு இருதயமுடைய ஒரு சிஷ்யாக இல்லாமல் இருக்கலாம்.
Or your husband may not be wholehearted.
அல்லது அதற்கு மாறாக உங்களுடைய கணவன் முழு இருதயமுடைய ஒரு சிஷ்யனா இல்லாமல் இருக்கலாம்.
But what I want to say to you is this.
நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால்
if one person in a home is godly,
ஒரு குடும்பத்திலே ஒரு நபர் தேவபக்தியுள்ளவராக இருந்தாலும்
can bring a tremendous influence on the whole home.
அந்த முழு குடும்பத்திலேயே அதிகமாக ஒரு செல்வாக்கை நீங்கள் செலுத்த முடியும்.
So I want to give you an example, 1 Corinthians 7.
1 கொரிந்தியர் 7 ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
Here is a word which says
இங்கே ஒரு வசனம் சொல்கிறது
about verse 13 17 Corinthians 7:13
1 கொரிந்தியர் 7 ஆம் அதிகாரம் 13 வசனம்
12 first of all
முதலாவதாக 12 ஆம் வசனம்
if a brother has a wife who is an unbeliever and she consents to live with him she should not send her away
சகோதரனோருடைய மனைவி அவிசுவாசியாக இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன்.
So he is talking about a man whose wife is not even a believer.
ஆகவே இங்கே பவுல் எதை குறித்து பேசுறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் அவருடைய துணைவியார் அவர்கள் விசுவாசி கூட இல்லை, அவிசுவாசியா இருக்கிறார்கள்.
And a woman, verse 13, who's got an unbelieving husband, he constrains to live with her, she should not send her husband away.
அதே போல ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவன்.
Because if there is one person in a home,
ஒரு குடும்பத்திலே ஒரு நபர்
surrender their life to Christ,
தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுத்திருந்தால்,
it says here in verse 14,
14th vasanathile solapattirukirathu,
the unbelieving husband is sanctified through his wife and the unbelieving wife is sanctified through her believing husband.
Avisuvasiyana purushan than manaviyal parisuthamaakkapadugiran, avisuvasiyana manaviyum than purushanal parisuthamaakkapadugiraal.
What does it mean, sanctified?
Parisuthamaakkapaduvathu endral adanudaiya porul enna?
It doesn't mean that unbeliever has suddenly become holy.
Avisuvasi thirigana parisuthamaagi vittar endra porul alla.
The word here means separated.
இங்கே இந்த வார்த்தையுடைய அர்த்தம் வேறு பிரிக்கப்படுவது.
That means if one husband or wife is a believer,
தனவனோ மனைவியோ யாராவது ஒருவர் விசுவாசியாக இருந்தால்,
that influence separates that home from many worldly things.
இந்த செல்வாக்கானது, இந்த தாக்கமானது பல உலக காரியங்களிலிருந்து இவர்களை வேறு பிரிக்கிறது.
One person who is godly,
தேவ பக்தியுள்ள ஒரு நபரின் மூலமாக,
can stop certain TV programs from being watched in that home.
சில டிவி நிகழ்ச்சிகள் கவனிக்கப்படுவதை தடுக்க முடியும்.
Even though the other person is a unbeliever,
மற்ற நபர் அவிசுவாசியா இருந்தாலும் கூட,
one person can bring some influence. He may not be able to stop it completely, but to some extent,
முழுமையாக நிறுத்த முடியாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவரால் அதை நிறுத்த முடியும். கெட்ட நிகழ்ச்சிகள் வருவதை தவிர்க்க முடியும்.
Bad habits like drinking and other things can also be stopped. My husband is not a believer or my wife is not a believer.
அவர் என்னுடைய கணவர் விசுவாசி அல்ல, என்னுடைய மனைவி விசுவாசி அல்ல என்றதான ஒரு சாக்கு போக்கை சொல்ல தேவையில்லை.
If you alone stand for the Lord,
நீங்கள் மட்டும் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது,
it says in the last part of that verse, even your children will not be unclean but holy.
இந்த வசனத்தின் 14th வசனம், 1 கொரிந்தியர் 7:14 இன் பின்பகுதியிலே பார்க்கிறோம், உங்கள் பிள்ளைகள் அவர்களும் பரிசுத்தமாய் இருக்கின்றன.
That means they are, your children are separated from so many worldly influences because one parent is born again and wholehearted for the Lord.
பெற்றோர்களிலே ஒரு நபர் மறுபடியும் பிறந்து தேவனுக்கென்று முழு இருதயமுடையவர்களா இருக்கிறபடியாலே பிள்ளைகள் பலவிதமான உலகத்தினுடைய ஆவிக்கும் தாக்குதலிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட முடியும்.
So you don't have to have a wholehearted partner.
ஆகவே உங்களுக்கு முழு இருதயமுடைய ஒரு துணைவன் துணைவி இருக்கத்தான் வேண்டும் என்ற நியதி அல்ல.
You have one, that's excellent.
அப்படி ஒருவர் இருந்தால் மிகவும் நல்லது.
But even if you don't have one,
உங்களுக்கு அப்படி ஒரு நபர் இல்லை என்றால், வாழ்க்கை துணையாக,
still bring up your children in godly ways,
ஆனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவ பக்தியுள்ள வழியிலே நீங்கள் வளர்க்க முடியும்.
Even if your husband is an unbeliever,
கணவன் அவிசுவாசியா இருந்தாலும் கூட,
one great example of that is Timothy.
அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தீமோத்தேய்.
We read in 2 Timothy chapter 1,
2 தீமோத்தேய 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்,
that Timothy's mother was a woman of faith.
தீமோத்தேயுடைய தாய் விசுவாச பெண்ணாக இருந்தாள்.
And she put that faith, 2 Timothy 1:5
வாசிக்கிறோம்.
Paul says to Timothy,
பவுல் தீமோத்தேய்க்கு சொல்லுகிறார்,
I am mindful of the sincere faith within you which first dwelt in your grandmother Lois.
அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேளுக்குள்ளும் நிலைத்திருந்தது.
So his mother Eunike got faith from her mother Lois.
ஐனிக்கேயால் தன்னுடைய தாயாகிய லோவிசாலிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக் கொண்டாள்.
See, they didn't have Bibles in their home those days.
அந்த நாட்களிலே அவருடைய குடும்பங்களிலே வேதாகமம் இல்லை.
People have Bibles like in their home only for the last 400-500 years.
கடந்த 400 அல்லது 500 ஆண்டுகளாகத்தான் குடும்பங்களிலே வேதங்கள் காணப்படுகிறது.
Without a Bible,
வேதம் இல்லாதபடி,
she imparted faith to her son.
தன்னுடைய மகனுக்கு விசுவாசத்தை ஊட்டினாள்.
She got that faith from her mother.
அவள் தன்னுடைய தாயினிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொண்டாள்.
Now Eunike was married to a not a Jewish person but a Greek person. We read in Acts 16.
அப்போஸ்தலர் 16-ல் நாம் வாசிக்கிறது போல ஐனிக்கேயால் ஒரு யூத மனிதனை திருமணம் செய்யவில்லை, ஆனால் ஒரு கிரேக்க மனிதனை திருமணம் செய்து கொண்டாள்.
Acts 16:1.
அப்போஸ்தலர் 16:1.
Timothy was the son of a Jewish woman but his father was Greek.
தீமோத்தேயு அவனுடைய தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன்.
கிரீக் மீன்ஸ் ஹி வாஸ் நாட் ஈவன் எ டிட்ன்ட் நோ தி ஓல்ட் டெஸ்டமென்ட், நதிங்.
கிரேக்க மனிதன் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு கூட அவருக்கு தெரியாது.
அன்பிலீவர்,
அவர் ஒரு அவிசுவாசி.
ப்ராபபிலி சம் பிசினஸ் மேன் ஹூ ஓன்லி இன்ட்ரஸ்டட் இன் மேக்கிங் மணி.
அவர் ஒருவேளை தொழில் அதிபராக இருந்திருக்கலாம், பணம் சம்பாதிப்பதே குறியாக கொண்டவராக இருந்திருக்கலாம்.
அண்ட் ஹி ஹட் இன்சிஸ்டட் that Timothy should not be circumcised.
அவர் தீமோத்தேயை விருத்தசேதனம் பண்ணப்படக் கூடாது என்று அவர் வருத்தப்படுத்தினார்.
And that's why Paul circumcised him in verse 3.
ஆவேதா 3 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் பவுல் அவரை குட்டி கொண்டு.
Of course that is not necessary for a Christian. Paul made a mistake there.
அங்கே பவுல் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது தேவையில்லை. ஆனால் பவுல் அங்கே ஒரு தவறு செய்து விருத்தசேதனம் பண்ணி ஒரு தவறு செய்தார்.
What I want to say is that Timothy grew up to be 18 years old and he was not brought up as a Jewish God-fearing person by his father.
தீமோத்தேயு 18 வயது உள்ள தேவ மனிதனாக இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய தகப்பனால் வளர்க்கப்படவில்லை.
But the mother brought him up as a God-fearing Jewish person even though his father did not allow him to be circumcised.
தகப்பன் தன்னுடைய மகன் தீமோத்தேயை விருத்த சேதனம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்காவிட்டாலும் யூத ஸ்திரீயாக இருந்த அவருடைய தாய் தன்னுடைய மகனை தேவபக்தியிலே வளர்த்தாள்.
And brought him up to become a Christian.
அவனை ஒரு நல்ல கிறிஸ்துவனாக வளர்த்தாள்.
Because she became a Christian.
அவள் முதலாவது கிறிஸ்தவளாக மாறினாள்.
By the time Timothy was 18 or 19 years old.
அப்பொழுது தீமோத்தேயுக்கு 18 அல்லது 19 வயதாக இருந்தது.
Even though he had a godless father.
தேவனற்ற ஒரு தகப்பனை வைத்திருந்தாலும்
his mother did such a fantastic job that Paul said I want him to be my co-worker.
பவுல் தீமோத்தேயை பார்த்த உடனே இவரை என்னுடைய உடன் ஊழியராக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தீமோத்தேயுடைய தாய் நேர்த்தியாக தீமோத்தேயை வளர்த்திருந்தாள்.
You sisters think if you have a totally unconverted husband who has no interest in God.
சகோதரிகளே உங்களுக்கு இருக்கக்கூடிய கணவன் தேவனிலே எந்த விருப்பமும் இல்லாதபடி மனம் திரும்பாதபடி இருந்தால்
and you have a little boy.
உங்களுக்கு ஒரு சிறு பையன் இருக்கிறான்.
Can you bring him up to for 18 years in such a way that even the apostle Paul will be amazed at how spiritual he is and say let him come in my team.
இந்த மகன் எவ்வளவு ஆவிக்குரிய மனிதனாய் இருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுலே தன்னுடைய ஊழியத்திற்கு உங்களை எடுத்துக்கொள்ள கூடிய அளவுக்கு நேர்த்தியாக அந்த மகனை நீங்கள் வளர்க்க முடியுமா தேவபக்தியிலே?
Without a bible in your home.
அதுவும் உங்களுடைய குடும்பத்திலே வேதமே இல்லை என்கிற நிலையிலே.
So here we see the tremendous power a woman can have to bring up his child in a godly way.
ஆகவே தன்னுடைய மகனை தேவபக்தியுள்ள விதத்திலே வளர்ப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி தாய்க்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே பார்க்கிறோம்.
I'll give you another example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன்.
Hebrews chapter 11.
எபிரேயர் 11 அதிகாரம்.
We read about Moses.
மோசேயை குறித்து வாசிக்கிறோம்.
And when he was born.
மோசே பிறந்த பொழுது
parents saw that he was a beautiful child verse 23.
23 ஆம் வசனத்திலே அது அழகுள்ள பிள்ளை என்று பெற்றோர் கண்டார்கள்.
And so they did not kill him like the king commanded.
ஆகவே ராஜா கட்டளையிட்டது போல அந்த குழந்தையை அவர்கள் கொல்லவில்லை.
And you know the story how Pharaoh's daughter gave Moses to his mother to look after for a few years.
தன்னுடைய மோசேயை ஒரு சில ஆண்டுகள் வளர்த்து தரும்படியாக பார்வோனுடைய குமாரத்தி மோசே என்ற குழந்தையை மோசேயுடைய தாய்க்கே கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம்.
I don't know and after he was came to a certain age she had to take him to the palace.
ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே மோசேயுடைய தாய் மோசேயை அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது.
I don't know how many years Moses stayed with his mother.
மோசே தன்னுடைய தாயோடு கூட எத்தனை ஆண்டுகள் தங்கி இருந்தார் என்று எனக்கு தெரியாது.
Maybe 7 years.
ஒருவேளை 7 ஆண்டுகளாக இருந்திருக்கலாம்.
Maximum 10 years.
அதிகபட்சம் போனால் 10 ஆண்டுகள் தான் இருந்திருக்கும்.
Okay, let us assume that she, that mother, had him for 10 years.
மோசேயினுடைய தாய் மோசேயை தன்னுடைய வீட்டிலே குடும்பத்திலே 10 ஆண்டுகள் வளர்த்தாள் என்று நாம் அனுமானித்துக் கொள்வோம்.
Moses' father hardly saw him because Moses' father would go to work early morning 6 o'clock. He was a slave. Come back at 10 o'clock at night.
மோசேயினுடைய தகப்பன் அவர் இஸ்ரவேலில் அடிமையாக இருந்தபடினாலே காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போய் இரவு 10 மணிக்கு வருவார். காலையிலேயும் தூங்கிக் கொண்டிருக்கும் இரவு வரும்பொழுதும் குழந்தை தூங்கிக்
கொண்டிருந்திருக்கும்.
அந்த நாட்கள் எல்லாம் மோசே தன்னுடைய தாயோடு கூட தான் வளர்ந்தார்.
Whether it was 7 years or 10 years, that mother did a fantastic job in teaching Moses God's word without a Bible.
அது 7 ஆண்டுகளோ அல்லது 10 ஆண்டுகளோ இருக்கட்டும், மோசேயை வேதமே இல்லாதபடி மிகவும் நேர்த்தியாக மோசேயை தேவபக்தியில் வளர்த்து விட்டாள்.
Kept on telling him.
சொல்லிக்கொண்டே இருந்தாள்.
When you go to the palace,
நீ அரண்மனைக்கு போகும்பொழுது
don't be influenced by all those evil things there.
அங்கே காணப்படுகிற பொல்லாத காரியங்களாலே நீ செல்வாக்கடைய வேண்டாம்.
Don't go after money.
பணத்தின் பின்னாக போக வேண்டாம்.
You are to be with God's people.
நீ தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டியவன்.
You are not an Egyptian.
நீ எகிப்தியன் அல்ல.
You are an Israelite.
நீ இஸ்ரவேல் தேசத்தான்.
Put it into your head, into his head for so many years.
அநேக ஆண்டுகளாக இவைகளை சொல்லி 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 தலையிலே போட்டு விட்டாள்.
And then sent him to the palace when he was 7 or 10 years old.
7 அல்லது 10 வயதாக இருக்கும்போது அரண்மனைக்கு மோசேயை அனுப்புகிறாள்.
And then for the next 30 years he grew up in the palace.
அடுத்த 30 ஆண்டுகள் அரண்மனையிலே தான் மோசேயை வளர்ந்தார்.
That is the most wicked place in the world to grow up.
அந்த நாட்களிலே வளருவதற்கு மோசமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அரண்மனை தான் பொல்லாத இடம்.
All types of idolatry.
எல்லாவிதமான விக்கிரக ஆராதனை.
Sexual sin.
எல்லாவிதமான காமச்சியத்தோடு கூடிய பாவங்கள். பண காரியங்கள்,
all types of evil,
எல்லா விதமான தீமைகளும் நிறைந்த ஒரு இடமாய் அந்த அரண்மனை
இருந்தது. Everybody worshiping Pharaoh and worshiping this, the one whom they thought was his grandson.
எல்லாரும் பார்வோனை வணங்குகிறார்கள், அவனுடைய பேரன்று சொல்லக்கூடியவனை வணங்குகிறார்கள்.
But when he grew up,
ஆனால் மோசே வளரும் பொழுது,
it says in verse 24,
24-ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்,
40 years old,
அவர் 40 வயதாக இருக்கும் பொழுது,
he said, I will not be the son of Pharaoh's daughter.
நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார்.
25, I will not choose the passing pleasures of sin.
இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று சொன்னார்.
Verse 26, I will not choose the riches of Egypt.
26-ஆம் வசனத்தில் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று சொன்னார்.
Now my question is this.
என்னுடைய கேள்வி இதுதான்.
Sisters,
சகோதரிகளே,
if you have a husband who is hardly at home, 6 o'clock morning till 10 o'clock at night he is not at home,
உங்களுடைய கணவன் 6 மணிக்கு வீட்டை விட்டு போய் விடுகிறார், இரவு 10 மணிக்கு தான் வருகிறார், இடைப்பட்ட நேரத்தில் வீட்டில் இருப்பதில்லை,
like Moses' father,
மோசேனுடைய தகப்பனை போல,
you got a little boy at home,
உங்களுடைய வீட்டிலே ஒரு சிறு பையன் இருக்கிறான்,
and you have that boy only for the first 10 years,
அந்த பையன் முதல் 10 ஆண்டுகள் மட்டுமே உங்களுடைய வீட்டிலே இருக்க போகிறான்,
after that he will be taken away,
அதற்கு பிறகு எங்கே எடுத்துக்கொள்ளப்பட போகிறான்,
he will be taken to the most worldly place.
இப்பொழுது அவன் எடுத்து எங்கே போக போறான் என்று சொன்னால் மிகவும் உலக பிரகாரமான ஒரு இடத்திற்கு போக போகிறான்.
Plenty of money and women and sin and all types of things.
பாவங்கள் நிறைந்த இடம், ஸ்திரீகள் நிறைந்த இடம், எல்லாவிதமான பாவங்களும் இச்சைகளும் நிறைந்த இடத்துக்கு போகிறான்.
How will he be when he is 40 years old?
அவன் அந்த இடத்திலே 40 வயதாக இருக்கும் பொழுது எப்படி இருக்க போகிறான்?
Will he say like Moses?
மோசே போல சொல்லுவாரா?
I am not going to be enjoy all these pleasures of sin.
நான் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க மாட்டேன்.
I will not go after money.
பணத்தின் பின்னாக போக
மாட்டேன். எனக்கு
இந்த உலகத்தின் கனம் தேவையில்லை என்று சொல்வானா?
That was a fantastic woman, Moses' mother.
மோசேயுடைய தாய் மிகவும் அருமையான ஒரு சகோதரியா இருந்தார்.
I'm giving you these examples to show how one parent, because he's wholehearted, could be father or mother, can bring up his children in a godly way. தகப்பனோ
தாயோ, ஒரு பெற்றோர் அவர்கள் தேவனுக்கு முழு இதயமுள்ளவர்களாக இருந்தால் எப்படி பிள்ளைகளை வளர்க்க முடியும் என்பதை சொல்வதற்காக இந்த உதாரணத்தை உங்களுக்கு
சொல்றேன். I say this because so many people say, oh brother, my wife is not wholehearted, my husband is not wholehearted.
நிறைய பேர் என்ன சொல்றாங்க என்றால், சகோதரரே, என்னுடைய மனைவி முழு இதயமுள்ளவர்களாக இல்லை, அல்லது கணவன் ஒரு நல்ல கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்கிறார்கள்.
So the foundation for all this,
இதெல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னவென்றால்,
husband and wife must have a good relationship.
கணவனும் மனைவியும் நல்ல ஒரு உறவு கொண்டிருக்க வேண்டும்.
We must be willing to live in brokenness in the home.
குடும்பத்திலே நொறுக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
You must value the home more than anything else.
மற்ற எந்த காரியங்களை காட்டிலும் குடும்பத்தை அதிகமாக மதிப்பு செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும்.
You cannot build a church if you don't build your home.
உங்கள் குடும்பத்தை கட்டாத பட்சத்திலே ஸ்தல சபையை கட்ட முடியாது.
And in the home, to bring up our children in a godly way, first of all, make sure your relationship with your husband or your wife is good.
குடும்பத்தில் பிள்ளைகளை தேவபக்தியுள்ள விதத்தில் வளர்க்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் நிச்சயித்துக் கொள்ள வேண்டிய காரியம், உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருவருக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும் என்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும்.
Always be quick to ask forgiveness when you have done something wrong.
ஏதாவது தவறு செய்து விட்டால் உடனே மன்னிப்பு கேட்பதற்கு சீக்கிரமாய் மன்னிப்பு கேட்டு விடுங்கள்.
Even if your partner does not ask forgiveness.
உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய துணைவர் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் பரவாயில்லை.
Maybe your husband or your wife doesn't ask forgiveness when they do something wrong.
மனைவியो கணவனோ தவறு செய்யும் பொழுது மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம்.
Doesn't matter.
அது ஒரு பொருட்டல்ல.
You make sure.
முதலாவது நீங்கள் உங்களை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
As a godly person are going to do it.
தேவபக்தியுள்ள ஒரு நபராய் நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லுங்கள்.
Your children will see it.
உங்கள் பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள்.
Maybe Timothy saw how his mother would ask forgiveness from an unconverted husband.
தன்னுடைய தாய் ஒரு மனம் திரும்பாத ஒரு நபரிடத்திலே மன்னிப்பு கேட்பதை தீமோத்தேயு பலமுறை பார்த்திருந்திருக்கலாம்.
And as Timothy grew up,
தீமோத்தேயு வளர வளர,
he would have seen my mother is far more godly than my father.
என்னுடைய அப்பாவை காட்டிலும் என்னுடைய அம்மா எவ்வளவோ தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களே.
He does so many things wrong.
தகப்பன் எவ்வளவோ தவறுகளை செய்கிறார்.
But he never asks any forgiveness.
அவர் ஒரு காலம் மன்னிப்பு கேட்கவில்லை.
But my mother, even one small thing she does wrong, she'll go and ask forgiveness from
ஆனா
என்ற
அம்மா சிறு தவறு செய்து விட்டாலும் உடனே போய் அப்பாவிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதை பார்த்திருக்கிறேனே.
And what an effect that will have on Timothy.
அந்தனுடைய விளைவு எவ்வளவா இருக்கும் பாருங்கள் தீமோத்தேயுடைய வாழ்க்கையில்.
Timothy would have said, I want to be like my mother.
நான் என்னுடைய அம்மாவை போல இருக்க வேண்டும் என்று தீமோத்தேயு சொல்லியிருப்பார்.
You know, the power of godliness is very strong.
தேவ பக்தியினுடைய வல்லமை மிகுந்த சக்தி வாய்ந்ததா இருக்கிறது.
When you complain in your home saying, oh what to do brother, my husband is not converted.
என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை சகோதரரே, நான் என்னதான் செய்யிறது,
செய்வது, I bring up my children in a godly way,
என் பிள்ளைகளை எப்படி நான் தேவபக்தியில வாழ்க்கையில வளர்க்க முடியும்,
or my wife is not converted,
அல்லது மனைவி ரட்சிக்கப்படல,
how can I my children in a godly way,
என்னுடைய பிள்ளைகளை எப்படி தேவபக்தியில வளர்ப்பது.
You know what you're saying,
என்ன சொல்லுகிறீர்கள் தெரியுமா?
I've got the power of God,
எனக்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது.
But my partner is an unbeliever.
ஆளனுடைய வாழ்க்கை துணை அவிசுவாசி.
And he or she has got the power of Satan.
அவருக்கோ அவளுக்கோ சாத்தானுடைய வல்லமை இருக்கிறது.
And the power of Satan is more than the power of God.
தேவனுடைய வல்லமையை காட்டிலும் சாத்தானுடைய வல்லமை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள்.
That's what you're saying.
அதுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள்.
I've got the power of God.
எனக்கு தேவ வல்லமை இருக்கிறது.
But my husband has got the power of Satan.
ஆனால் என்னுடைய கணவனுக்கு சாத்தானுடைய வல்லமை இருக்கிறது.
And since that power is greater, I cannot bring up my child in a godly way.
அந்த வல்லமை பெரிதா இருக்கிறபடினால என்னுடைய பிள்ளைகளை தேவபக்தி உள்ள வாழ்க்கையிலே வளர்க்க முடியவில்லை.
Timothy's mother didn't say that.
தீமோத்தேயுடைய தாய் அப்படி சொல்லவில்லை.
She had faith even if she's a woman.
அவர் ஸ்திரீயாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது.
The power of God is greater than the power of Satan.
சாத்தானுடைய வல்லமையை காட்டிலும் தேவனுடைய வல்லமையானது பெரிதா இருந்தது.
So I believe that even if I am a woman and I am weak with the power of God, I can bring up my children in
the Lord. நான் ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, நான் பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமையினாலே என்னுடைய பிள்ளையை தேவபக்தியில வழியில வளர்க்க முடியும் என்று தீர்மானித்தார்.
The most important thing you must believe in your house.
உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன?
Simple thing.
எளிய ஒரு காரியம்.
The power of God is greater than the power of Satan.
சாத்தானுடைய வல்லமையை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரிதா இருக்கிறது.
Is that difficult to believe?
இதை நம்புவது கடினமா?
We are singing about it all the time in the church.
சபையிலே எப்பொழுது பார்த்தாலும் இதை தானே பாடுகிறோம்.
Supposing you got a rebellious son.
உங்களுக்கு முரட்டாட்டமான ஒரு மகன் இருக்கானே
வெச்சு. That is the power of Satan.
அது சாத்தானுடைய வல்லமை.
Are you a wholehearted child of God?
நீ தேவனுக்கு முழுமையுடைய ஒரு பிள்ளையா இருக்கறாயா?
That is the power of God.
அது தேவனுடைய வல்லமை.
Now in your house is a battle. Which is the greater, power of God or power of Satan?
இப்பொழுது உன்னுடைய வீட்டிலே ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. தேவனுடைய வல்லமை பெரிதா சாத்தானுடைய வல்லமை பெரிதா என்று.
And you have to stand there and prove that God's power is greater.
தேவனுடைய வல்லமை தான் பெரிது என்பதை நிரூபிப்பதற்கு நீ அங்கே எழுந்து நிற்க வேண்டும்.
That is what your children must see.
இதை தான் உங்களுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும்.
They must see when there is a problem in the house.
குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது
that you take it to God in prayer.
நீங்கள் ஜெபத்திலே தேவனிடத்தில் எடுத்து செல்லுகிறதை அவர் பார்க்க வேண்டும்.
I mean Timothy must have seen his father doesn't bother about all that.
திமோத்தேயு தன்னுடைய தகப்பனதை குறித்தெல்லாம் கவலைப்படுவதை பார்த்திருக்க
மாட்டார்.
ஆனால் தாய்
as soon as there's a problem he says Timothy let's pray she would say.
பிரச்சனை வந்தவுடனே திமோத்தேயுவே வாப்பா நம்ம ஜெபிக்கலாம் என்று அம்மா சொல்லி இருந்திருப்பார்கள்.
And like that Timothy got faith.
இதுபோல தீமோத்தேயுக்கு விசுவாசம் கிடைத்தது.
Yes, we can go to God in every problem.
ஆம், ஒவ்வொரு பிரச்சனையிலேயும் நாம் தேவனிடத்தில் செல்லலாம்.
That little child as he grows up so sees his mother praying about everything and faith came into his heart.
அந்த சிறு குழந்தை வளரும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் தாய் ஜெபிக்கிறதை பார்த்து 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 விசுவாசம் வலிமையாய் மாறுகிறது.
If you had no problems in your home then of course there's nothing to have faith about.
உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனையே வரவில்லை என்று சொன்னால் அங்கே விசுவாசத்திற்கு தேவையே இல்லை.
So thank God for problems that come in your home.
ஆகவே உங்களுடைய குடும்பத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக தேவனுக்கு நன்றி.
Any type of problem.
எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, வியாதியோ,
financial difficulty,
பண நெருக்கடியோ,
and all those problems are an opportunity to show that you got faith.
இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறதை காண்பிப்பதற்கு தான் வருகிறது.
There are many different things that are important in our home.
அவை நம்முடைய குடும்பத்திலே பல காரியங்கள் முக்கியமானதா இருக்கு.
Husband wife relationship,
கணவன் மனைவி உறவு,
and together bringing up our children.
இருவரும் சேர்ந்து பிள்ளைகளை வளர்ப்பது.
I'll ask my wife to say a few things and I'll get back.
என்னுடைய துணைவியார் ஒரு சில காரியங்களை சொல்வார்கள், அதற்கு பிறகு நான் பேசுகிறேன்.
From a woman's point of view, I want to share one or two things which come to my mind now.
ஒரு ஸ்திரீனுடைய கண்ணோட்டத்திலே நான் ஒன்று இரண்டு காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன்.
We as women we find it difficult to manage small things, like small things upset us easily.
பெண்களா இருக்கிற நாம் சிறு சிறு காரியங்களிலே மனக்கலக்கம் அடைகிறோம். சிறு காரியங்களை நாம் ஆளுகை செய்வது கடினமா இருக்கிறது.
It's the small trials that make us fall.
சிறு உபத்திரங்கள் கஷ்டங்கள் வந்தாலே நாம் விழுந்து விடுகிறோம்.
So I found that we must ask God for grace to help us overcome in these small areas.
இந்த சிறு சிறு பகுதிகளிலே நாம் மேற்கொள்வதற்கு தேவனிடத்திலே கிருபை கேட்க வேண்டும்.
I used to spend time in prayer when my work was done and at night sometimes when I wake up for and ask God for specific things which I found in my life.
என்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நான் படுக்க போகும்போதாக அல்லது தூங்கி திடீரென விழிக்கும் பொழுது குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று நான் ஜெபிப்பேன்.
Some women they neglect their home and they want to spend quiet time and spend time in prayer.
சில பெண்கள் குடும்ப காரியங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு நான் ஜெபிக்க போகிறேன், நான் குவைட் டைம் எடுக்க போகிறேன், வேதத்தை தியானிக்க போகிறேன் என்று சொல்லி குடும்ப காரியங்களை ஒதுக்கிவிட்டு அப்படி செய்கிறார்கள்.
So the home and the children suffer if we do that.
இப்படிப்பட்ட ஸ்திரீகளினாலே குடும்பமும் பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள்.
But we need to spend the time in prayer.
ஜபத்திலே நாம் நேரம் செலவு செய்யத்தான் வேண்டும்.
So we must make the time in between when we get a few moments turn our minds to and heart to the Lord.
ஆகவே இரண்டு மூன்று வேளைகளுக்கு இடையிலே கிடைக்கக்கூடிய ஒரு சில நிமிடங்களை நாம் தேவனை நோக்கி செலவு செய்யலாம், ஜெபிக்கலாம்.
And throughout the day we can have communion with the Lord whatever we are doing.
நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நாள் முழுவதுமாக நாம் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்க முடியும்.
If our mind is on the TV program or money matters or something, then we are not fixing our mind on the Lord.
நம்முடைய மனதானது ஏதோ டிவி நிகழ்ச்சியிலேயே இருக்கிறது என்று சொன்னால், அது பல உலக காரியங்களில் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மனது தேவனிலே பதிக்கப்படவில்லை.
Ask the Lord, Lord, keep my mind always in contact with you.
தேவனிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய மனது எப்பொழுதுமே உம்மிடத்தில் தொடர்பு கொண்டதாக இருக்க வேண்டும் என்று கேளுங்கள்.
So throughout the day we are in fellowship with the Lord and we can ask God for grace.
ஆகவே நாள் முழுவதுமாக நாம் தேவனோடு கூட தொடர்பு கொண்டவளாக இருந்தால் நாம் தேவனிடத்திலே கிருபையை கேட்கலாம்.
And one practical thing I want to say is when the small things upset us, just ignore that.
நான் உங்களுக்கு நடைமுறையான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சின்ன சின்ன காரியங்கள் நம்மை மனதை நோக்க செய்தால் அதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டுவிடுங்கள்.
We should not keep talking about some small thing which happened, some small loss, and make it like a big thing.
ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், சின்ன கஷ்டம் வந்திருக்கலாம், அது அப்படியே பேசி பேசி பூதாகாரமாக பெருசா ஊதிவிடக் கூடாது.
If the children make something, just ignore some things but correct them when it needs to be corrected.
பிள்ளைகள் சிறு சிறு தவறு செய்திருக்கலாம், அது அப்படியே பெருசா போய் காமிக்காதீங்க, திருத்த வேண்டிய நேரம் வரும்போது திருத்துங்க.
If a husband has forgotten something, don't make a big issue out of it.
கணவன் இடத்துல ஏதோ சொல்லி இருப்பீர்கள், மறந்து விட்டார், அதை ஒரு பெரிய காரியமாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
Most of the problems can be solved that way.
அநேக வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த விதத்திலேயே நாம் அதை தீர்த்து விட முடியும்.
It's a tremendous responsibility that we have to manifest as husband and wife the relationship of Christ and the church.
கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை கணவன் மனைவி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது.
When you get married,
உங்களுக்கு திருமணமாகும் பொழுது,
if you are both born again,
அல்லது நீங்கள் இருவருமே மனம் திரும்பி இருக்கும் பொழுது,
what is God saying to you?
தேவன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்?
Now I am talking to husband and wife who are both are born again.
இப்பொழுது நான் இருவருமே மனம் திரும்பி இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே மனம் திரும்பி இருக்கக்கூடியவர்களிடத்தில் பேசுகிறேன்.
I already spoke about where only one is born again.
ஏற்கனவே ஒருவர் தான் மனம் திரும்பி இருக்கிற நிலையிலே உள்ளவர்களிடத்திலே நான்
பேசிவிட்டேன்.
இப்பொழுது ஒரு குடும்பத்தில் இருவருமே மனம் திரும்பி இருக்கிறவர்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
You know that God is saying to you,
உங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா?
You live in such a way that people can see in your home the relationship of Christ and the church.
உங்கள் குடும்பத்தை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
How Christ loves the church.
எப்படி கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறார்,
and serves the church.
எப்படி கிறிஸ்து சபைக்கு பணி செய்கிறார்,
purifies the church.
எப்படி சபையை சுத்திகரிக்கிறார்,
and leads the church as a shepherd.
ஒரு மேய்ப்பனாக இருந்து எப்படி சபையை நடத்துகிறார்.
You must be the leader in your home.
குடும்பத்திலே நீங்கள் தான் தலைவராக இருக்க வேண்டும்.
And the wife must show by her life, as the church is subject to Christ, I want to show by my subjection to my husband.
மனைவி செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன? எப்படி கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்பட்டிருக்கிறதோ அதே போல நான் என்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை காண்பிக்க வேண்டும்.
See, out in our country, in the villages, there is a type of subjection that the wife has to the husband.
நீங்கள் நாட்டுப்புறங்களிலே கிராமங்களிலே உலகத்திலே பார்க்கும் பொழுது அங்கே வேறு விதமான ஒரு அடக்கி ஆளக்கூடிய காரியம் காணப்படுகிறது.
Non Christian homes.
கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது வேறு விதமாக இருக்கிறது.
That spirit is also in the Christian home.
அந்த ஆவி இப்பொழுது கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் வருகிறது.
Where the wife is like a slave.
அங்கே மனைவி அடிமையை போல இருக்கிறாள்.
You cannot do anything but just the work in the house.
வேறு எந்த காரியத்தையும் செய்வதற்கு சுயாதீனம் இல்லை, வீட்டு வேலைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
That is not why God made Adam. Adam's wife.
ஆதாமுக்கு மனைவியை இதற்காக கொடுக்கவில்லை.
God said, I want to make a helper for Adam.
ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார்.
Not a servant.
ஒரு வேலைக்காரியை அல்ல.
Not a slave.
ஒரு அடிமையை அல்ல.
There's one godly man who said,
ஒரு தேவக்குள்ள மனிதர் சொன்னார்,
when God wanted to make a wife for Adam,
ஆதாமுக்கு ஒரு மனைவியை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது,
he wanted to take a bone out of Adam's body.
ஆதாமுடைய சரீரத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்து செய்ய விரும்பினார்.
He didn't take a bone from the feet.
காலிலிருந்து ஒரு எலும்பு எடுக்கவில்லை.
Why?
ஏன்?
Because he didn't want man to rule over the woman.
மனிதன் மனுஷியை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை.
He didn't take a bone from the head.
தலையிலிருந்து ஒரு எலும்பு எடுக்கவில்லை.
Because he didn't want the woman to rule over the man.
மனுஷி மனுஷனை ஆளுகை செய்ய வேண்டும், தலையில் ஏறி உட்கார வேண்டும் என்பதை தேவன் விரும்பவில்லை.
Where did he take the bone from?
எங்கிருந்து எலும்பை எடுத்தார்?
From where?
சொல்லுங்கள்.
From the side.
இந்த பக்கத்திலிருந்து, விலாவிலிருந்து எடுத்தார்.
Can you tell me which side? Left side or right side?
வலப்பக்கத்திலிருந்து விலாவை எடுத்தாரா, இடப்பக்கத்திலிருந்து விலாவை எடுத்தாரா சொல்லுங்கள்.
It's not written in the Bible.
அது வேதத்தில் எழுதப்படவில்லை.
But I think it was from the left side.
நான் இடப்பக்கத்திலிருந்து எடுத்தார் என்று தான் நம்புகிறேன்.
Because the heart is here on the
எல்ல இங்கே தான் அந்த இதயம் இருக்குது.
And God wants you to keep your wife near your heart.
உங்களுடைய மனைவியை உங்களுடைய இதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
That's why he took a rib from there and made a woman.
ஆகவே தான் அங்கிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியை உண்டாக்கினார்.
So we worship God created Adam and Eve to be like partners.
ஆகவே ஆதாமையும் ஏவாளையும் பங்காளர்களாக இருக்கும்படியாக உண்டாக்கினார்.
Not a ruler and a slave.
ஒரு ஆளுகை செய்கிறவன் அடிமை என்ற நிலையிலே அவர்களை உருவாக்கவில்லை.
Fellowship where one is the head.
அங்கே ஐக்கியம் இருக்கிறது, ஆனால் அங்கே ஒருவர் தலையா இருக்கிறார்.
So I want to say to all husbands, you must treat your wife like a partner.
அவே இங்கே இருக்கக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களுடைய மனைவியை உங்களுடைய பங்காளரை போல உங்களுக்கு இணையாக நீங்கள் நடத்துங்கள்.
See, just like you share God's word with other brothers, you must share God's word with your wife.
மற்ற சகோதரரோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறது போல மனைவியிடத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
That is how you encourage her.
இப்படித்தான் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த முடியும்.
Sisters, if you read the Bible and you get something good from it,
சகோதரிகளே நீங்கள் வேதத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு வெளிச்சம் பெறுவீர்களானால்,
share it with your husband.
உங்கள் கணவனோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
Don't just share it with other sisters.
மற்ற சகோதரிகளை மட்டுமே பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டாம்.
Because when we share God's word with one another,
ஒருவரோடு ஒருவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது,
we can encourage one another.
நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த முடியும்.
And your husband needs encouragement.
உங்களுடைய கணவருக்கு உற்சாகம் தேவைப்படுகிறது.
Your wife needs encouragement.
மனைவிக்கும் உற்சாகம் தேவைப்படுகிறது.
And if we don't encourage one another,
ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லாவிட்டால், உற்சாகப்படுத்தாவிட்டால்,
our heart becomes hard with sin.
நம்முடைய இதயமானது பாவத்தினாலே கடினப்பட்டு விட முடியும்.
You know how long it takes for the heart to become hard with sin?
இதயமானது பாவத்தினாலே கடினப்படுவதற்கு எவ்வளவு காலங்கள் பிடிக்கும்?
One day.
ஒரே நாள் போதும்.
See Hebrews chapter 3.
எபிரேயர் 3 அதிகாரம்
verse 13.
13 வசனம்.
Encourage one another every day as long as it is called today so that you're not hardened by the deceitfulness of sin.
பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று எபிரேயர் 3 அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கிறோம்.
So in one day you can be hardened.
ஒரு நாளிலே நீங்கள் கடினப்பட்டு விட முடியும்.
It says every day you have to encourage people.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும்.
Otherwise you'll be hardened.
இல்லாவிட்டால் நீங்கள் கடினப்பட்டு விடுவீர்கள்.
Now you tell me, who do you see every day?
நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரை பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள்?
Do you see all the sisters every day?
ஒவ்வொரு நாளும் எல்லா சகோதரிகளையும் நீங்கள் பார்க்கிறீர்களா?
No.
இல்லை.
See all the brothers every day?
எல்லா சகோதரிகளையும் நீங்கள் பார்க்கிறீர்களா?
The one you see every day is your husband.
ஒவ்வொரு நாளும் பார்க்கிற ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் கணவர் அல்லது உங்களுடைய மனைவி.
As soon as you wake up,
காலையிலே விழித்த உடனே,
you see your husband and wife.
கணவனையோ மனைவியோ பார்க்கிறீர்கள்.
And you must say, see, even if I can't do anything else, let me at least encourage her, encourage him.
நான் வேறு வேலைகளை எல்லாம் எடுபடியெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் நான் குறைந்தபட்சம் உற்சாகப்படுத்தட்டும் என்று சொல்ல வேண்டும்.
That means you got some word that encouraged you, please share it with your husband or wife.
அவருடைய பொருள் என்னவென்றால், உங்களை உற்சாகப்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையை உங்கள் மனைவியிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள்.
Not like preaching to her or him.
அவளுக்கு அவருக்கோ பிரசங்கம் பண்ணுவதல்ல, பிரசங்கம் அல்ல.
Just say, this is a word that I got today really blessed my heart.
இன்றைக்கு இந்த வசனத்தை படித்தேன், அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது என்று சொல்லுங்கள்.
It takes only 1 minute to say that.
அதை சொல்வதற்கு ஒரு நிமிடம் தான் பிடிக்கும்.
1 minute will show your wife that you consider her as a partner.
அந்த ஒரு நிமிடம் நீங்கள் செலவு செய்து சொல்லக்கூடிய புத்திமதி, அது அவர்களை உங்களை ஒரு பங்காளராக என்ன வைக்கிறது.
The second thing I want to say is,
நான் சொல்ல வேண்டிய இரண்டாவது காரியம்,
you must learn to appreciate one another.
ஒருவரை ஒருவர் பாராட்ட வேண்டும், மெச்சிக்கொள்ள வேண்டும்.
When you see something good, say it.
ஒரு நன்மையான காரியத்தை பார்த்து விட்டால் அதை சொல்லுங்கள்.
If the food is good,
சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு,
Don't say, ah, it was sort of good today. Don't say it like that.
ஏதோ சாப்பாடு நல்லா இருக்கு என்று அப்படி சொல்ல வேண்டாம்.
Say it in a good way. I really appreciate the food to you made today. It's so
good. நீ செஞ்ச சாப்பாடு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. உண்மையா நான் சொல்றேன் சொல்லி உற்சாகத்தோடு சொல்லுங்க.
You don't have to flatter or tell lies.
முகஸ்துதி செய்ய சொல்ல வேண்டாம். முகஸ்துதி செய்ய வேண்டாம். நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம்.
If she is puts on a nice sari, you say, that's a beautiful sari.
இன்னைக்கு கட்டி இருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கே புடவைன்னு சொல்லுங்க.
Have you ever said that?
எப்பயாவது சொல்லியிருக்கிறீங்களா?
What's wrong in saying that?
அது சொல்லுதில் என்ன தவறு இருக்கிறது?
You look at the flowers and you say, what beautiful flowers.
பூக்களை பார்த்தா மட்டும் என்ன அழகான பூ என்று சொல்கிறீர்கள்.
And Jesus said, your heavenly father who clothes the flowers can clothe you also.
காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிற தேவன் உங்களை உடுத்து வைக்கிறார் என்று பரலோக பிதா சொல்கிறார்.
You can appreciate the flowers, you can't appreciate the clothes in your wife.
காட்டில் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் பாராட்டுகிறீர்கள், மனிதனுடைய புடவை நன்றாக இருக்கிறது என்று பாராட்ட முடியாது.
You have to learn to appreciate.
நீங்கள் பாராட்ட பழக வேண்டும்.
We as Indian people, we don't do that.
இந்தியர்களா இருக்கிற நாம் இதை செய்வது அரிதா இருக்கிறது, செய்வதே இல்லை.
We are big misers when it comes to appreciating.
பாராட்டு என்று சொல்லி வரும்பொழுது நாம் கஞ்சர்களா இருக்கிறோம்.
We are afraid, oh, they'll get puffed up if I say anything good.
இதை நான் பாராட்டி சொல்லிட்டு அவ்வளவுதான் தலை உபிரும் என்று எண்ணுகிறீர்கள்.
They won't get puffed up.
அவர்கள் தலை உபாது.
Sometimes people come to me also and say,
சில சமயத்தில் என்னிடத்திலே வந்து ஜனங்கள் சொல்கிறார்கள்,
Brother Zach, we don't want you to get puffed up.
சார் ஜாக் அவர்களே, நாங்கள் நீங்க உங்களை தலை உப்ப கூடாது.
I'm not trying to flatter you.
நான் உங்களுக்கு முகஸ்துதி எல்லாம் சொல்ல வரவில்லை, செய்ய வரவில்லை.
5 minutes of introduction like that.
இது போல 5 நிமிடம் எனக்கு ஒரு முகவுரை சொல்லிவிட்டு,
brother, thank you for the message.
சகோதரே, உங்கள் செய்திக்காக நன்றி.
It was a good message.
நல்ல செய்தி சகோதரே.
You see, there's no need of all that introduction.
எனக்கு அந்த முகவுரை எல்லாம் தேவையில்லை.
You know how Jesus told appreciated a Roman centurion.
ரோம போர்ச்சுவனை அந்த நூற்றுக்கு அதிபதி தேவன் எப்படி பாராட்டி பேசினார்?
This is unconverted, ungodly man.
மனம் திரும்பாத தேவனற்ற ஒரு மனிதன்.
Military man.
அவன் ஒரு பட்டாளத்தை சேர்ந்தவன்.
Who's probably killed so many people.
நிறைய பேரை கொலை செய்திருக்க கூடும்.
But he could trust that Jesus will speak a word and heal his servant who is so far away.
ஆனால் தூர இடத்தில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அவன் சுகமாவான் என்பதை நம்பினார்.
You read in Matthew 8.
மத்தேயு 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
He said, Lord, you don't have to come to my house. From here you speak, my servant will be healed. Verse 8.
ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீர் வர வேண்டாம், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று மத்தேயு 8:8 வாசிக்கிறோம்.
And see what he said.
அவன் என்ன சொன்னான்?
What Jesus heard this.
இயேசு அவன் சொன்னதை கேட்டார்.
What did Jesus say to him? Verse 10.
10 வசனத்தில் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறார்?
Now if he were like one, if Jesus were like one of us.
நம்மை போலவே இயேசுவும் இருந்திருந்தார் என்றால்.
He said, you're a military man.
நீ ஒரு ராணுவத்தை சேர்ந்தவன்.
There are so many things wrong in your life.
உன் வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது.
Now I want to say something good to you, but don't get puffed up.
இப்பொழுது நன்மையான காரியத்தை சொல்ல போகிறேன், பெருமை அடைந்து விட வேண்டாம், தலை உப்பி விட வேண்டாம்.
Be careful, you know, pride can kill you, so don't let your head get swollen up.
பெருமை உன்னை கொன்றுவிடும், ஆகவே நான் சொல்லுவதை பார்த்து பெருமை அடைந்து விட வேண்டாம்.
After all that introduction,
இந்த முகவுரை எல்லாம் சொல்லிவிட்டு,
yeah, I think you got some faith.
உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதா?
That's not what he said.
அவர் அப்படி சொல்லவில்லை.
No introduction.
அதற்கு எந்த ஒரு முகவரையும் சொல்லவில்லை.
He said, I've never found faith like this anywhere in Israel.
இந்த இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார்.
I can imagine Peter going to Jesus and say, Lord, he'll get puffed up if you say all this to him. Please be careful what you say.
நான் என்ன கற்பனை செய்கிறேன் தெரியுமா? பேதுரு உடனே ஆண்டவரை கையை பிடித்து, ஆண்டவர் இப்படியா சொல்லிவிட்டீர், அவன் பெருமையடைந்து விடுவான் என்று சொல்லியிருந்திருப்பார் பேதுரு.
Jesus had such a to appreciate something good.
நல்லவற்றை பாராட்டுவதற்கு இயேசுக்கு அப்படிப்பட்ட நல்ல ஒரு காரியம்.
I have learned something from that.
அதிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
First time he saw Nathaniel, he said, oh, there's a man in whom there's no guile.
நாத்தான்வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார்.
Blessed are you, Simon Barjona. My heavenly father has given you that revelation.
சீமோன், என்னுடைய பிதா உனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார், நீ பாக்கியவான் என்று சொன்னார்.
We all say we want to be like Jesus.
நாம் எல்லாரும் இயேசு போல இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம்.
I want to encourage all of you.
எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன்.
Learn to appreciate your husband or wife.
உங்கள் மனைவியையோ கணவனையோ பாராட்டி பேச, புகழ்ந்து பேச, மெச்சிக்கொள்ள பழகுங்கள்.
Today.
இன்றிலிருந்து.
There are so many things you have found fault in your married life. I know.
உங்கள் திருமண வாழ்க்கையில் எவ்வளவு குறைகளை போதுமான அளவு கண்டுபிடித்து விட்டீர்கள், சொல்லி விட்டீர்கள், எனக்கு தெரியும்.
Now let us say some good things also which are true.
இப்பொழுது உண்மையா இருக்கக்கூடிய சில நல்ல காரியங்களும் சொல்ல பழகுவோமே.
You don't have to say to your wife, "Oh, you are the most beautiful woman in the whole world."
உலகத்திலே உன்னை போல அழகான ஒரு பெண் உண்டு என்று சொல்ல வேண்டாம் மனைவியிடம். அப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை.
May not be true.
அது உண்மையா இல்லாம இருக்கலாம்.
But you can say like this.
அல்ல, இது போல சொல்லலாம்.
You are the most beautiful in the whole woman in the whole world to me.
இந்த முழு உலகத்திலேயும் நேர்த்தியாக அழகா இருக்கக்கூடிய எனக்கு அழகா இருக்கக்கூடிய பெண் நீ தான்.
That should be true.
அது உண்மையா இருக்க முடியும்.
You know, when the Lord was going to kill Ezekiel's wife,
எசேக்கியேலின் மனைவியை தேவன் கொல்ல முற்படும் பொழுது,
Ezekiel's wife was going to die.
எசேக்கியேலின் மனைவி மரிக்க போகிறாள்.
The Lord told Ezekiel like this.
ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து இப்படி சொன்னார்.
This is what he called his wife in Ezekiel 24:16.
எசேக்கியேல் 24:16 ல இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார்.
Look what he called Ezekiel's wife.
எசேக்கியேலுடைய மனைவியை தேவன் எப்படி அழைத்தார்னு பாருங்க.
I am going to take away from you the desire of your eyes with a blow.
எசேக்கியேல் 24:16 ல இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன்.
Can the Lord say that to you about your wife?
உங்களுடைய மனைவியை குறித்து ஆண்டவர் உங்களிடத்தில் பேசும்பொழுது இப்படி சொல்ல முடியுமா?
The desire of your eyes.
உங்களுடைய கண்களுக்கு விருப்பமானவள்.
Always your wife must be the desire of your eyes.
எப்பொழுதுமே உங்களுடைய மனைவிதான் உங்களுக்கு கண்களுக்கு விருப்பமானவளா இருக்க வேண்டும்.
I want to encourage you brothers and sisters to read the Song of Solomon.
சகோதர சகோதரிகளே, நீங்கள் உன்னத பாட்டை, சாலமோனின் உன்னத பாட்டை வாசிக்க முடியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Let me just show you one thing the husband should say to the wife, wives to the husband.
கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்தும் சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
This is not from some cinema, this is from the Bible.
நான் சொல்லக்கூடிய காரியம் ஏதோ சினிமாவில் இருந்த டயலாக் சொல்லவில்லை, வேதத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை சொல்லுகிறேன்.
You'll be surprised. Oh, I thought this is in the cinema.
அப்படியா பிரதர், நான் சினிமால தான் சொல்லுகிறேன் என்று நினைத்தேன். சொல்ல வேண்டாம். இல்ல இல்ல,
this is inspired by the Holy Spirit.
இது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட எழுதப்பட்ட புத்தகம்.
How does the husband talk to his wife?
கணவன் மனைவியிடத்தில் எப்படி பேச வேண்டும்?
Chapter 1
ஒன்றாம் அதிகாரம்
வசனம். என்
பிரியமே, நிரூபவதி, நீ அழகுள்ளவள், நிரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள்.
And the wife says,
மனைவி சொல்லுகிறாள்,
verse 16, how handsome you are my husband and so pleasant.
என் கணவரே, நீர் எவ்வளவு அழகுள்ளவரா இருக்கிறீர், எவ்வளவு இன்பமானவர் நீர்.
Is that wrong to speak like that?
இது போல பேசுவது தவறா?
Appreciating.
புகழ்ந்து பேசுவது, பாராட்டி பேசுவது.
This is how our relationship becomes better.
இப்படி தான் நம்முடைய உறவு இன்னமாய் சீராகும், மேன்மையாகும்.
This is how you will not be tempted by other women.
இப்படி தான் நீங்கள் மற்ற ஸ்திரீகளாலே சோதிக்கப்படாமல் இருப்பீர்கள்.
When we learn to appreciate the good things that God has put in your husband or wife.
உங்களுடைய மனைவியிடத்திலோ அல்லது கணவனிடத்திலோ தேவன் வைத்திருக்கக்கூடிய நல்ல காரியங்களை நீங்கள் பாராட்டி பேச ஆரம்பிக்கும் பொழுது,
I have one suggestion for you.
உங்களுக்கென்று நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன்.
I hope all of you husbands know your wife's birthday.
புருஷலா இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மனைவியுடைய பிறந்தநாளை அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Do you know your wife's birthday?
மனைவியுடைய பிறந்தநாள் என்னைக்கு என்று தெரியுமா?
Now in some villages they have not put any birth certificate.
சில கிராமங்களிலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் கொடுத்திருக்க மாட்டார்கள். எந்த நாள்னு தெரியாது.
They don't know.
அவங்களுக்கு தெரியாது.
So you make one birthday for your wife.
மனைவிக்கென்று நீங்களாக ஒரு பிறந்தநாளை குறித்து கொடுங்கள்.
January 1st or something.
ஜனவரி 1st தேதி என்ன சொல்லுங்கள், ஏதோ ஒரு நாளை சொல்லுங்கள்.
To all people who don't know their birthday, just make it January 1st.
யாருடைய பிறந்தநாள் எல்லாம் உங்களுக்கு தெரியலையோ, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிறந்தநாள் ஜனவரி 1st தேதி.
No, that is true. In many villages the parents never made a record of the birthday.
அநேக கிராமங்களில் உள்ள குடும்பங்களில் இது மெய்யா இருக்கிறது, பெற்றோர் தேதியை குறித்து வைக்கவில்லை.
I'm saying this so that you don't get an excuse to escape out of what I'm trying to say.
ஏ நான் முதலாவது இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நான் தான் பிறந்த தேதியே தெரியாதே என்று சொல்லி ஒரு சாக்கு போக்கு நீங்க சொல்லக்கூடாது. ஆகவே முதலாவது இதை சொல்கிறேன்.
January 1st is your birthday if you don't know it.
உங்களுக்கு பிறந்தநாள் தெரியவில்லை என்று சொன்னால் ஜனவரி 1st தேதி தான் பிறந்தநாள்.
On your wife's birthday.
உங்களை மனைவியுடைய பிறந்தநாளிலே,
husband's birthday.
அல்லது கணவனுடைய பிறந்தநாளிலே,
take a small piece of paper.
ஒரு சின்ன தாளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Any paper from a notebook or anywhere.
ஒரு நோட்ல இருந்து ஒரு தாளை கிழியுங்கள்.
And write down.
நான் சொல்றதை எழுதுங்க.
My dear wife or dear husband.
நேர்மையான
or whatever you call her.
கணவரை எப்படி கூப்பிடுறீங்களோ, அத்தான் என்று எப்படி கூப்பிடுறீங்களோ,
and say,
அப்படி எழுதுங்க.
I am really thankful to you for these 2-3 things.
இந்த 2-3 காரியங்களுக்காக உண்மையாலுமே நான் உனக்கு அல்லது உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன்.
I'm very thankful that God gave you to me.
எனக்கென்று,
my wife.
எனக்கென்று கொடுத்த மனைவிக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்த கணவருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I will always love you.
நான் எப்பொழுதுமே உம்மை, உன்னை நேசிப்பேன்.
And if you want some more ideas, you read the Song of Solomon. You'll get many ideas to what to write to your wife.
நீங்க சொல்றது போதாது பிரதர், இன்னும் கொஞ்சம் நிறைய காரியங்கள் வேண்டும் என்று சொன்னால் உன்னத பாட்டை வாசித்து அதிலிருந்து எழுதுங்கள்.
Inspiration from the Holy Spirit. You even quote the verse also if you like.
உங்களுக்கு பிடித்தமானால் எந்த வசனம் என்று கூட, அதிகார வசனம் என்று கூட போட்டு எழுதுங்கள்.
And give it to your husband or wife.
உங்கள் மனைவியின் இடத்திலோ கணவன் இடத்திலோ கொடுங்கள்.
Only once a year.
வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான்.
Can you do that?
உங்களால் அதை செய்ய முடியுமா?
Remember to do that.
இதை செய்வதற்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
And do that for your children also.
உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை செய்யுங்கள்.
In your children's birthday,
உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்தநாள் வரும்பொழுது,
just take a small piece of paper.
சின்ன பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள்.
Write one or two sentences, that's all.
ஒன்று ரெண்டு வாக்கியங்கள் எழுதினால் போதும்.
We do that in our home.
எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அதை செய்கிறோம்.
I have done that for my wife for 41 years.
41 ஆண்டுகளாக நான் என்னுடைய மனைவிக்கு அதை
செய்திருக்கிறேன். She's done that for me.
அவர்களும் எனக்கு செய்திருக்கிறார்கள்.
We have both done it for all our four children.
நாங்கள் இருவருமே எங்களுடைய நான்கு பிள்ளைகளுக்கும் மகன்களுக்கும் செய்திருக்கிறோம்.
Every birthday.
ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும்.
And they do it for one another also.
அவர்களும் ஒருவருக்கொருவர் அப்படி செய்து கொள்கிறார்கள்.
And now we do it for our four daughters.
இப்பொழுது எங்களுடைய நான்கு மகள்களுக்கும் அதை செய்கிறோம்.
We don't have any daughters in law.
மருமகள்கள் எங்களுக்கு இல்லை.
Because we are not under law, we have got daughters in grace.
ஏனென்றால் நாங்கள் லாய்க்கு கீழே, பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நாம் கிருபைக்கு கீழே இருக்கிறோமாகவே மருமகள்கள் இல்லை.
And I do it for my grandchildren also.
என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் நான் செய்கிறேன்.
Even though they can't read, I say, okay, the father can read it to them.
என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு வாசிக்க தெரியாது, புரிந்து கொள்ள முடியாது, சரி அப்பாவும் அம்மாவது வாசித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி நான் அவர்களுக்கு அனுப்புகிறேன்.
Only 2-3 lines.
ரெண்டு மூன்று வரிகள் மட்டும் தான்.
And only once a year.
வருஷத்துக்கு ஒரு முறை தான்.
Is that difficult?
அது அவ்வளவு கஷ்டமா?
Just some word of appreciation, one line.
ஒரு வாக்கியம், பாராட்டி எழுதுகிற வாக்கியம்.
Your wife will be surprised. I never knew my husband cared for me so much.
ஐயோ, என்னுடைய கணவன் இவ்வளவு தூரம் எனக்காக கவலைப்படுகிறாரே, கரிசனையா இருக்கிறார் என்று தெரியவில்லையே என்று சொல்வார்கள்.
You know, we are living in a world where the devil is trying to separate husband and wife.
கணவனையும் மனைவியையும் பிரிக்கக்கூடிய பிசாசுடைய காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Let's come together.
நாம் ஒன்றாக கூடி வருவோம்.
Bring children together.
பிள்ளைகளை ஒன்றாக கூட்டுவோம்.
When this is not psychology, this is doing what Song of Solomon says, what Jesus did, appreciating.
நான் சொல்லுகிறதெல்லாம் மனோதத்துவத்தை குறித்து சொல்லவில்லை. உன்னத பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களையும் இயேசு செய்த காரியங்களையும் சொல்லுகிறேன்.
I want to underline this good thought that we must practice saying things in a nice way.
நாம் காரியங்களை சொல்லும் பொழுது அதை மிருகேற்றி நல்ல விதத்திலே சொல்லுவதை நான் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன்.
In a nice way to our husbands and to our children.
நம்முடைய கணவன் இடத்திலேயும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயும் நேர்த்தியாய் சொல்ல வேண்டும், நைஸாய் சொல்ல வேண்டும்.
That's a habit we have to cultivate in our Indian culture.
நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் விசேஷமாய் நாம் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
To try to say things in the nicest way possible.
எவ்வளவு நேர்த்தியாய் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
Now suppose we want to say something which is not so nice.
சில காரியத்தை சொல்ல வேண்டியிருக்கு, அது அவ்வளவு பிடித்தமான காரியமாக இல்லை, அது அவ்வளவு நல்ல காரியமாகவும் இல்லை, நேர்த்தியானதும் இல்லை.
And something is bothering us but we want to tell our husband.
ஏதோ ஒரு காரியம் மனதிலே நம்மை நிருடு செய்கிறது, அது எப்படியாவது வீட்டுக்காரரிடத்தில் சொல்லியாக வேண்டும், கணவரிடத்தில் சொல்ல வேண்டும்.
That comes sometimes in our married life.
திருமண வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்கள் ஏற்படத்தான் செய்கிறது.
As I said, as women we get upset for little things.
நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்திரீகளாக இருக்கக்கூடிய நாம் சிறு காரியங்களிலே கூட மனத்தாங்கல் அடைகிறோம்.
So my advice is at such times don't say what comes in our mind.
அந்த நேரத்தில் மனதிலே வருவது எல்லாம் படபடபடபட என்று சொல்லி விட வேண்டாம்.
Wait for a little while.
கொஞ்ச நேரம் காத்துருங்கள்.
And try to put it in a nice way. And
அந்த எப்படி ரொம்ப நல்ல நேர்த்தியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக சொல்லுங்கள்.
And if something is bothering us, don't keep it in our mind and add more and more things to it.
ஏதாவது மனதிலே தோன்றினால் அதை அப்படியே அமுக்கி அமுக்கி ஒரு நாளை வெடிக்கிற வரைக்கும் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டாம்.
Because suddenly it will explode in a bad way.
அது மிக மோசமான விதத்தில் திடீரென ஒரு நாள் வெடித்துவிடும்.
So try to tell as and when it is necessary but in the nicest way.
அது எப்பொழுதெல்லாம் அது தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அதை நேர்த்தியாக சொல்லுங்கள்.
And same way to our children.
அதே போல தான் பிள்ளைகளிடத்தில் பேசுகிற காரியமும்.
We don't want to speak in a scolding way or nagging way.
காரசாரமாக நச்சரித்து அவர்கள் சலித்து போக முடியாது சொல்ல வேண்டாம்.
But in a encouraging and pleasant way.
ஆனால் உற்சாகப்படுத்துகிற விதத்திலே நேர்த்தியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள விதத்திலே சொல்லுங்கள்.
So there are two more things I want to say.
நான் சொல்லக்கூடிய இன்னும் இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
One is don't think these things will happen in one day.
நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் இதை ஒரு நாளிலே நாளைக்கே நடந்து விடுவது போல என்ன வேண்டாம்.
To have a happy married life is like climbing a huge mountain.
ஒரு சந்தோஷமுள்ள திருமண வாழ்க்கை என்பது ஒரு பெரிய மலை ஏறுவது போல.
When I got married, I did not have victory over sin.
நான் திருமணமான பொழுது பாவத்தின் மேல் எனக்கு வெற்றி இல்லை.
I never heard about victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றி என்பதை குறித்து கேள்விப்படவும் இல்லை.
You young couples, you are very lucky that you heard about victory over sin even before you got married.
இங்கே இருக்கக்கூடிய இளம் தம்பதிகளே, நீங்கள் திருமணமாவதற்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள்.
I was a defeated person. I was born again but defeated.
நான் மனம் திரும்பி இருந்தும் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
I used to get angry.
கோபப்படுவேன்.
I used to get discouraged.
நான் அதிரியப்படுவேன்.
I loved money.
பணத்தை நேசித்தேன்.
And I was anxious.
நான் கவலைப்படுகிறவனாய் இருந்தேன்.
I was as defeated as anybody.
எந்த ஒரு நபரை போல நானும் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன்.
But from that pit.
ஆனால் அந்த குழியிலிருந்து.
It's a pit.
அது ஒரு குழி.
God has lifted me up slowly through many years.
அநேக ஆண்டுகளாக மெதுவாக தேவன் என்னை தூக்கி எடுத்தார்.
That I never get angry now 365 days of the year.
இப்பொழுது ஒரு வருஷத்திலே 365 நாட்களிலுமே நான் கோபப்படுவதே இல்லை.
See what God has done.
தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள்.
I can't do it.
நானாக அதை செய்ய முடியாது.
God once told me.
ஒருவரே தேவன் சொன்னார்.
Don't say you got victory over sin.
பாவத்தின் மேல் நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டாம்.
Say Jesus kept me from falling.
இயேசு என்னை விழாதபடி காத்துக்கொண்டார் என்று சொல்ல வேண்டும்.
I can't say I've got a glorious married life.
எனக்கு மகிமையான திருமண வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்ல முடியாது.
I say the Lord has been good to us.
தேவன் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும்.
He preserved us.
அவர்களை பாதுகாத்தார்.
And the Lord will do that for you.
தேவன் உங்களுக்கும் அதை செய்வார்.
So don't think that I was not defeated like you once.
ஆகவே உங்களைப் போல நான் தோற்கடிக்கப்படவே இல்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
I was thoroughly defeated.
நான் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன்.
But God helped me.
ஆனால் தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
God can help you.
தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
So don't but the thing is don't give up.
ஆனால் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் விட்டு
விடாதீர்கள்.
தோற்கடிக்கப்பட்டேன் ஆனால் விட்டு விடவில்லை. ஆண்டவரே எனக்கு ஜெயித்து தான் வெற்றி தான் கேட்டுக்கொண்டே
இருந்தேன்.
ஆண்டவரே நான் தவறிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். மீண்டும் நான் எழுந்திருக்க
போகிறேன்.
நான் இந்த மலையின் உச்சியை ஒரு நாள் அடைய போகிறேன்.
டோன்ட் கிவ் அப்.
விட்டு விடாதீர்கள்.
Because it will bless your children.
ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்.
And be honest with your children.
பிள்ளைகளோடு கூட நேர்மையா இருங்கள்.
Don't give your children the impression that you are perfect because you are not perfect.
நீங்கள் பூரணவான்கள் போல ஒரு கருத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம். என்னடா நீங்கள் பூரணவான்கள் அல்ல.
When you do something wrong, let your children know, I'm sorry, that was wrong. It was daddy's mistake.
நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைகள் அது தவறு என்று அறிந்து கொள்ளட்டும். அப்பாவுடைய தப்பு தான்ப்பா இது என்று சொல்லுங்கள்.
I always wanted my children to know they don't have a perfect father.
என்னுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பியிருக்கிறேன். அதாவது என்னுடைய அப்பா பூரணமான பிதா அப்பா என்று அவர்கள் எண்ணக்கூடாது.
But he is an honest father.
ஆனால் என்னுடைய அப்பா நேர்மையானவர்.
When he does something wrong, he'll say, I'm sorry, that was my mistake.
தவறு செய்து விட்டால் அது தவறுதான், என்னுடைய தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறார் இருக்க வேண்டும் என்று பிள்ளைகள் அறிய வேண்டும்.
Sometimes I punish them wrongly when they should not have been punished.
சில சமயத்திலே அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது, தவறாக தவறுதலாக தண்டித்து விட்டேன்.
I'm sorry, that was wrong on my part.
என்னை மன்னிச்சிருப்பா, என்னுடைய பகுதியிலே தவறு செய்து விட்டேன்.
That will encourage them.
அது அவர்களை உற்சாகப்படுத்தும்.
The other thing I want to say is when you pray with your children,
இன்னொரு காரியம் உங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது,
don't just always put your arms around them and pray for them.
உங்கள் கையை அவர்கள் தோளிலே போட்டு ஜெபியுங்கள்.
We do that when they are small. We hug them and kiss them and all that.
சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எவ்வளவு தூக்கி தாலாட்டி கொஞ்சறோம், முத்தமிடுகிறோம்.
Do it when they are grown up also.
வளர்ந்த பிறகும் கூட நீங்கள் அதை செய்யுங்கள்.
My oldest son is 40 years old.
என்னுடைய மூத்த மகன் 40 வயதாகிறது.
I still hug him.
இன்றும் கூட நான் அரவணைக்கிறேன்.
Put my arm around him when I pray.
நான் ஜெபிக்கும்போது என்னுடைய கையை அவனுடைய தோளிலே போடுகிறேன்.
So that he knows I love him as my son.
என்னுடைய மகனாய் இருந்து நான் அவரை நேசிக்கிறேன் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார்.
Parents, pray like that with your sons and daughters.
பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய மகன் மகளிடத்தில் அப்படி ஜெபியுங்கள்.
And the other one last thing I want to say.
ஒரு கடைசியாக காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
You must learn to crack jokes with your husband or your wife.
மனைவியிடத்திலே கணவனிடத்திலே ஜோக் அடிக்க பழக வேண்டும்.
It's a very good habit.
அது மிகவும் நல்ல ஒரு பழக்கம்.
Because then that means you got a good relationship.
அப்படியானால் உங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கிறது என்று அர்த்தம்.
Don't always be serious.
எப்பவும் பார்த்தாலும் அப்படியே சீரியஸாய் நான் தேவனுடைய
don't talk like that.
எதுக்கெடுத்தாலும் என்று சொல்லி ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருக்க வேண்டாம்.
You must have some fun together.
கொஞ்சம் வேடிக்கையா பேசுங்க, கிண்டலா பேசுங்க,
crack some jokes with one another.
ஒருவரோட ஜோக் அடித்துக் கொள்ளுங்கள்.
And that will build your relationship.
அது உங்களுடைய உறவை கட்டி எழுப்பும்.
You must laugh together.
நீங்கள் சேர்ந்து சிரிக்க வேண்டும்.
God will help you.
தேவன் உதவி செய்வார்.
I believe God wants to build some wonderful homes in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே தேவன் அற்புதமான குடும்பங்களை கட்டி எழுப்ப போகிறார் என்று நான் நம்புகிறேன்.
Wonderful children who will grow up to be another generation to live for God.
தேவனுக்கு என்று வாழக்கூடிய இன்னொரு சந்ததி நம்முடைய மத்தியில் எழும்புகிறது என்று நான் நம்புகிறேன்.
Do you have faith for that?
உங்கள் எல்லாருக்கும் அதற்கு விசுவாசம் இருக்கிறதா?
Do you believe that your life is going to be better in the days to come in the home?
வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் சீராக போகிறது, மேன்மையாக போகிறது என்று நம்புகிறீர்களா?
One more question, you must say a loud yes.
இன்னொரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்க போறேன் இனிமேதான்.
First,
சத்தமாக ஆமாம் என்று சொல்ல வேண்டும். முதலாவது புருஷர்களிடத்தில் கேட்க போகிறேன்.
Are you going to appreciate your wife from today onwards?
இன்றிலிருந்து உங்கள் மனைவியை பாராட்டி பேச போகிறீர்களா?
Sisters, you heard that.
சகோதரே, நீங்க கேட்டீங்களா?
You heard it?
கேட்டீங்களா?
Did you hear your husband's voice also there?
உங்கள் கணவனுடைய சத்தத்தையும் கேட்டீங்களா?
Okay, wives.
சரி, மனைவிமார்களே,
are you going to appreciate your husband from today?
இன்றிலிருந்து உங்கள் கணவன்மாரை நீங்கள் பாராட்டி பேச போகிறீர்களா?
It is not loud enough. Louder.
சத்தம் வரலையே.
Are you going to appreciate your husband from today?
இன்றிலிருந்து உங்கள் வீட்டுக்காரரை, உங்கள் புருஷனை நீங்கள் மெச்சி பேச போகிறீர்களா, பாராட்டி பேச போகிறீர்களா?
Yes.
Okay, praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே,
help us to honor you.
உம்மை கனப்படுத்த உதவி செய்யும்.
Build wonderful homes in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே அற்புதமான குடும்பங்களை கட்டும் ஆண்டவரே.
That in our churches we shall have beautiful homes.
எங்களுடைய சபையிலே அருமையான குடும்பங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே.
Wonderful children who grow up to live for you.
உமக்கென்று வாழும்படியாய் அருமையான பிள்ளைகள் வளர வேண்டும் ஆண்டவரே.
In Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.